இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமிகிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஒக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று செப்டம்பர் 22 சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று பலமை போன்று ஒரு மூதறையோடு நிகழ்ச்சியை தருகின்றோம். சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையூர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், மரத்தை வெட்டுகின்றவரை அது வெயிலை மறைத்து குளிர்ந்த நிழலை தருவது போல், தாம் சாகும் வரை தமக்கு பிறர் தீமை புரிந்த போதிலும் சான்றூர் இயன்றவரை அவரை காப்பாற்றுவர். சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். நல்லது நேர்களே, அந்த மூதுரியை தொடர்வது இந்த காலை வெளியிலே ஒரு சிறந்த பழைய பாடல் ஒன்று எமது நேர்களுக்காக.
கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போல மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போல மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போல மனிதர்களாலே, தடுத்தவன் சொல்லை இழந்தான், கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கல்லாய் போல மனிதர்களாலே, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனே அரசாட்சி, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, கடவுள் ஏன் கல்லானான்
கல்லாய் போன மனிதர்களாலே,
செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சரிகாரன், உண்மையை சொல்பவன் சரிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே,
நல்லது நேர்களே. அந்த இனிய பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர் திருமதி புஷ்பரமணி நடராஜா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு சிறிய நிகழ்ச்சி எமது தமிழ் மூத்தோர்களுக்காக. இதோ
முத்தமிழ் ஓசை நேயர்களுக்கு வணக்கம். மூன்று முக்கிய குணங்கள் கொண்ட மனிதர்களால் தான் எந்த ஒரு குழுவிலும் சிறப்பாக இயங்க முடியும் என்கிறார் பேட்ரிக் லென்ஸ் யோனி என்பவர். அவர் சொல்லும் குணங்கள் பணிவு, தாகம், புத்திசாலித்தனம். பணிவு என்பது குலைந்து போவது அல்ல, தன்னை பற்றி கர்வம் இல்லாமல் இருப்பது, உயர்ச்சி தாழ்ச்சி பார்க்காமல் எல்லோர் தோளிலும் கை போட்டு குழுவை முன்னகர்த்தி செல்வது, தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் உழைக்கிறவர்கள் குழுவின் வெற்றியை பெரிதாக கருதுவார்கள். தாகம், வெல்ல வேண்டும் என்ற துடிப்பு. ஒரு திறமைசாலி ஓரிரு வெற்றிகளை திருப்தி அடைந்து விட்டால் அவருடைய திறமை முழுமையாக வெளிப்படாமல் போய்விடும். அடுத்து என்னன்னு சிந்தித்துக் கொண்டு இருந்தால் அவருக்கும் குழுவிற்கு நல்லது. இப்படியான தாகம் குழுவில் உள்ள மற்றவர்களுக்கு நன்மை தரும். சும்மா சோர்ந்து உட்கார்ந்து இருப்பவர்கள் கூட ஆர்வத்துடன் வேலைகளை இழுத்து போட்டு செய்வார்கள். புத்திசாலித்தனம், புத்தகம் படிப்பதால் வரும் புத்திசாலித்தனம் அல்ல, மனிதர்களை புரிந்து கொள்வதால் வருகிற புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் குழுவில் ஒருவர் சோர்ந்து இருந்தால் அவரை உற்சாகப்படுத்தும், மனதை மாற்றி காரியங்களை ஆற்ற வைக்கும். குழுவில் உள்ளவர்களின் சின்ன சின்ன வெற்றிகளை பாராட்டி கொண்டாலும் மகிழ்ச்சி படுத்தல். இந்த மூன்றும் இருந்தால் மனிதர்கள் முன்னேற முடியும். நன்றி, வணக்கம்.
கடந்த வாரம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று விநாயக சதுர்த்தி தினம் உலக இந்து மக்களால் நினைவு கூறப்பட்டது. அன்பையும் அருளையும் அருளுகின்ற ஆணைமுகத்தோன் விநாயகர் என்றால் மேலானவர் என்று பொருள்படும். தனக்கு மேல் தலைவர் ஒருவரும் இல்லை என்பதை உணர்த்துவதே விநாயகரின் தத்துவம். ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்கும் ஸ்ரீ விநாயக பெருமான் அவதரித்த தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் கொண்டாடுகின்ற முக்கியமான விழாக்களில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து வரும் 9 நாளும் விநாயகர் நவராத்திரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் சதுர்த்தி தொடங்கி 11 நாட்கள் ஆனந்த சதுர்த்தி விழாவாக கொண்டாடுகின்றனர். எளிமையின் நாயகன் விநாயகர் குழந்தைகளின் கடவுள். அதனால்தான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக காட்சி தருகிறார். வேண்டுவோருக்கு வேண்டுமென அருளக்கூடிய மிகவும் எளிமையான கடவுள் கணபதி. வேதங்கள் போற்றும் வேளமுகத்தோன், அனைவருக்கும் அருள் பாலிக்கும் ஆணைமுகத்தோன், இவரை எளிமையாக வழிபட்டால் நமக்கு அருளை வாரி வணங்குவார். அதனால்தான் அருகம்புல்லையையும் மூஞ்சூரையும் தனக்கு பிடித்தவானவையாக அவர் வைத்திருக்கிறார். முழுமுதல் கடவுள் ஸ்ரீ விநாயகரே முழுமுதல் கடவுள். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் விநாயகரை நினைத்து துதித்து அச்செயலை ஆரம்பித்தால் சுபமாக முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. பாரத தேசத்தின் இதிகாசிய காவியமான மகாபாரதத்தை தனது தந்தத்தை எடுத்து எழுதியதன் வாயிலாக விநாயகப் பெருமானே எழுத்துக்கலைக்கு வித்திட்டவராகிறார். ஆகையினாலே எழுதத் தொடங்கும் முன் பிள்ளையார் அரை ஞாபகப்படுத்தும் சுழியும் ஆதியும் அந்தமும் அவரே என்ற தும்பிக்கையை நினைக்க வைக்கும் கோடும் இணைத்து ஊ என்னும் பிள்ளையார் சுழி உருவானது. பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் அனைத்து செயல்களையும் பிள்ளையார் அருளால் பிசையின்றி முடித்துவிடும் என்பது ஆன்றூர் வாக்கு. வடதிசையில் இருந்த இறைவன் காளியின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு சிவன் எண்ணி தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகிற ஜீவராசியின் தலையை கொய்து வருமாறு கட்டளையிட்டார். அதன்படி வடதிசை நோக்கிச் சென்றபொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொய்து சென்று இறைவனிடம் கொடுக்கவும் அவர் அந்த தலையை வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டிவிட்டார். இதைக் கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்துக் கொண்டார். சிவபுரான் அந்த பிள்ளையாருக்கு கணேசன் என பெயரிட்டு தமது கணங்களுக்கு கணாதிபதியாகவும் நியமித்தார் என நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நடந்தது ஒரு ஆவணி மாதம் சுக்கிலபட்ச சதுர்த்தி திதியாகும். அந்த நாளையே ஸ்ரீ விநாயகர் ஜெயந்தியாக விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே களிமண்ணிலே அமைத்த விநாயகருக்கு அனைத்து அலங்காரங்களும் செய்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை அவல் பொறி முதலான அனைத்தும் அமைத்து வழிபடுவது சிறப்பு. 21 பேர்கள் விநாயகர் சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் 21 பேர்கள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை தர்மம், பொருள், இன்பம், சௌபாக்கியம், கல்வி, பெருந்தன்மை, நல்வாழ்வு, கூடிய மோட்சம், முக லட்சணம், வீரம், வெற்றி, எல்லோரிடமும் அன்பு பெறுதல், நல்ல சந்ததி, நல்ல குடும்பம், நுண்ணறிவு, நட்புகள், சோகம் இல்லாமை, அபுசங்கள் அகலும், வாக்கு சித்தி, சாந்தம், பில்லிசூனியம் நீங்குதல், அடக்கம் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். எனவே நன்மைகள் அனைத்தும் கிடைக்க விநாயகப் பெருமானை போற்றி நலம் பெறுவோம் ஆக. நிகழ்ச்சியை தொடர்வது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த பழைய பாடல் ஒன்று எமது தமிழ் மூத்தோர்களுக்காக. இதோ
பட்டு சுத்ததடா கை விட்டதடா
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதியுணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 30 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20 பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் சர்வதேச ஓல்டு பீப்புள் டே என்பதன் காரணமாக அன்றைய தினம் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளினால் தமிழ் மூத்தோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே இடம்பெற இருப்பதால் அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஊன்றுகூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அன்றைய தினம் சர்வதேச ஓல்டர் பீப்புள் தினமாக கருதப்படுகின்ற காரணத்தினால் அன்றைய தினம் விசேட நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. அன்று அனைவருக்கும் ஓல்டர் பீப்புள் அசோசியேஷன் நிறுவனத்தினால் மதிய உணவு வழங்கப்பட இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் 35 வருட நிறைவை கொண்டாடுகின்ற சிறப்பு கலை மாலை நிகழ்ச்சி இன்று சனிக்கிழமை மாலை இலக்கம் 487 மண்டபத்திலே சிறப்பான முறையிலே அரங்கேற இருக்கின்றது. சிறப்பு நாடகம் மற்றும் நடனங்கள், கலை நிகழ்ச்சிகள், பாட்டுகள் என சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி வளர இருக்கின்றது. அனுமதி இலவசம். அனைத்து அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து வாழ் தமிழ் அன்பர்களே. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் 35 வருட நிறைவையொட்டி இன்றைய தினம் மறைந்த வைத்திய கலாநிதி திரு நாகலிங்கம் ராசலிங்கம் அவர்களுடைய சிறப்பு நினைவு அரங்காக அமைந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். இந்த நிகழ்வு இன்று மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஈடன் போனிரவு மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சி திருக்குறள் ஊழ்வினை. இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் அறிஞர் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள். வணக்கம் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்களே. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு பேசப்படுகின்ற ஒரு சிறப்பு பொருளாக திருக்குறளை எங்களுடைய தலைப்பாக கொண்டு, திருக்குறள் இன்று தமிழ் மொழியில் மட்டுமல்ல பலவேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் கற்கப்படுகின்ற ஒரு பொது நூலாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் திருக்குறளை நாங்கள் ஏன் இந்த இன்றைய நிகழ்ச்சியிலே தெரிவு செய்திருக்கின்றோம், அதற்கான காரணத்தை முன்வைப்பீர்களா?
திருக்குறளை பொறுத்தவரை 133 அதிகாரங்கள் என்று பார்த்தோம். ஒவ்வொரு அதிகாரமும் 10-10 குறளாக பிரிக்கப்பட்டு 1330 குறள்கள் இருக்கின்றல்லவா?
ஆமாம்.
இதில் இன்று நாம் திருக்குறளை முக்கியமாக ஊழ் அதிகாரம் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் அவர் எழுதிய ஊழ் என்ற குறிப்பெண்ணவோ பல பாடல்கள் காணப்படுகின்றன. அதை பற்றி நாம் பேசலாம் இருக்கிறோம். உங்களுடைய கருத்துருங்க ஐயா.
ஆமாம், இந்த ஊழ்வினை என்பது எல்லோருக்கும் உறுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்று சும்மா பழைய ஆட்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஊழ் எவ்வாறான அதிகாரத்திலே, இந்த ஊழ் அதிகாரத்திலே என்ன விதமான கருத்துக்கள் திருக்குறளிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, அதை விட வேறு அதிகாரங்களிலும் இந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பது தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை மேலும் விரிவாக சொல்லுங்கள், கேட்கலாம்.
நிச்சயமாக, இதுக்கு முன்பு ஒரு சிறிய தொடக்கமாக, ஊழ் ஒழுக்கத்தை உறுதியாக கடைபிடித்த உயிர்நெறிகளை ஒப்பற்ற முறையில் உன்னத வழிகளை எல்லாம் 37 அதிகாரங்களில் முனைப்புடன் விளக்கி வந்த வள்ளுவர் ஒரு அதிகாரம் அல்ல 37 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார். ஒழுக்கத்தை வளர்க்கும் உயர்நெறிகளை உன்னத வழிகளை எல்லாம் உடலுக்கு எவ்வாறு பொருந்துகின்றன என்பதை ஊழ் அதிகாரத்தில் உரைத்திருக்கிறார். ஊழ் என்பதற்கு பழவினை விதி, வினை பயன்முறை, பூர்வ ஜென்மம், செய்தொழிலின் பயன் என்றெல்லாம் பொருள்கள் உண்டு. மதி என்பது சிந்தித்தல், விதி என்பது சிந்திக்க செயலின் வெளிப்பாட்டு விளைவு ஒன்றை நாம் செய்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு பயனை தருகிறது, பின்னர் அந்த காரியத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதற்கு பெயர் செயல் என்பதாகும். நாம் செய்யும் செயலானது ஏதாவது ஒரு பலனை தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தால் அதற்கு வினை என்று பெயர். இந்த வினையானது செய்த வினைக்கேற்ப இரண்டு வகைப்படுகிறது. நன்மையை நல்குகிற வினைக்கு நல்வினை என்றும், தீமையை உண்டாக்குகிற வினைக்கு தீவினை என்றும் பெயர் அல்லவா?
ஆமாம், உண்மையிலே நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளைத்தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
இங்குதான் திருவள்ளுவர் விளையாடுகிறார் பாருங்கள். இந்த இரு வினைகளும் நாம் செய்த பழவினை என்று அழைக்கப்படுவதற்கு வேறு ஒரு பெயர் தான் ஊழ்வினை. இந்த ஊழ்வினையானது வந்து உடலை உறுத்தும் வாழ்வையே வருத்தும் என்பார்கள். அவனவன் செய்கிற வினைக்கேற்ப அவன் உடல் ஆட்படுகிறது அல்லற்படுகிறது என்றே தான் ஊழ்வினை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் விளக்குகிறார்.
ஆமாம், நாங்கள் இன்றைய வாழ்க்கை நடைமுறையிலே சிலர் துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு உள்ளாகின்ற போது அவர் ஊழ்வினையில் செய்த கஷ்டங்களினால் அனுபவிக்கிறார் என்றெல்லாம் சொல்கின்றோம், அது உண்மையா?
நிச்சயமாக ஐயா, முயற்சி திருவினையாக்கும் என்று கூறுபவரும் இவரே தான். முயற்சி இல்லாமல் போனால் அது இகழ்ச்சி ஏற்பட்டுவிடும் என்று கூறுபவரும் இவரே தான். இதில் நமக்கு என்னவென்றால், சமய பொது நோக்குடைய வள்ளுவர் ஊழ் எனும் தலைப்பில் ஒரு அதிகாரமே படைத்திருந்தாலும் ஊழ்வினை தொடர்பான செய்திகளை சில குரல்களை மட்டுமே குறிப்பிடுகின்றார். ஆனால் வள்ளுவரின் குரலுக்கு உரை எழுதிய ஊழ் மறுப்பாளர்கள் வள்ளுவர் குறிப்பிட்ட ஊழ் என்ற சொல் வினை தொடர்பான செய்திகளை குறிப்பிடவில்லை என்று கூறுகிறார்கள். இருப்பினும் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் போன்றோர் வள்ளுவர் ஊழ் பற்றிய நம்பிக்கை உடையவர் என்னும் பொருளில் உரை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு ஊழ்வினை பற்றி ஏதாவது எண்ணம் இருக்கிறதா சொல்லுங்களேன்.
ஆமாம், ஊழ்வினை என்பது பொதுவாக பேச்சு வழக்கிலே உங்களை வந்து நீங்கள் செய்த வினைகள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு எதிராக வந்து உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடும் என்பதுதான் பொதுவான நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. அதை நீங்கள் அதுதான் நான் அறிந்தபடி நினைக்கின்றேன்.
வள்ளுவர் குறிப்பிடும் ஊழ் என்று சொல்லிக்குரிய இரணாயவாளரின் விளக்கத்தை இரண்டாக பிரிக்கலாம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் விளக்கும், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் விளக்கும் என்று இரண்டாக பிரிக்கலாம். ஒரு ஊழ் என்றால் ஒரு செயல், அந்த செயல் நாம் செய்ததற்கு ஏற்ப நல்வினையாகவும் வருகிறது, தீவினையாகவும் வருகிறது. இப்போ உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா பாத்தீங்கன்னா, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று கூறுகிறார் இல்லையா?
ஆமாம் ஆமாம்,
நியூட்டன் மீண்டும் மீண்டும் திருவள்ளுவர் நமக்கு தெரிவிக்கிறார். எனவே ஊழ்வினை என்று நாம் எடுத்து ஒரு கெட்ட காரியம் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று அவசியமில்லை, நல்லதையும் நாம் நினைத்து பார்க்கலாம். ஊழ் என்பதை ஒரு பொதுவான கருத்தாகத்தான் திருவள்ளுவர் எடுத்து ஆளுகிறார் என்று நான் நினைக்கிறேன் ஐயா.
ஆமாம், அதனால கருத்தாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஊழ்வினையிலே வருகின்ற திருக்குறள்களில் ஒன்றை எடுத்து அவற்றை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா?
நிச்சயமாக. ஒரு உதாரணமாக, பேதைப்படுத்தும் இழ ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்ற கடை என்று தெரிவிக்கிறார். அதாவது இழப்பதற்கான ஊழ் ஒருவனை ஏதையாக்கும், ஆவதற்கான ஊழ் வந்தால் ஒருவனது அறிவை விரிவாக்கி அவனுக்கு பல நன்மைகளை தரும். இதில் எல்லாம் கருத்துக்களை பாருங்களேன், ஊழ்வினை என்பது தீமையை தருவதாக மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம்.
நல்ல விஷயங்களையும்
இன்னொரு குறள்ல பாருங்க, நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம், செல்வம் செயற்கு என்று கூறுகிறார் 375வது குறள்ல. அதாவது செல்வம் தேடும் முயற்சிக்கு நல்லூழால் தீயவும் நல்லவை யாவதும் தீயூழால் நல்லவைகளும் தீயவை தருகின்ற நன்மைய அதலும் உண்டு என்று கூறுகிறார். எனவே ஊழ் என்பது நாம் நிச்சயமாக நன்மை செய்தால் நம்மை நன்மை வந்து சேரும் என்பதற்கு அடிப்படையாக உள்ளது நம்முடைய முந்தைய வினை என்று நன்றாக தெரிகிறது ஐயா. ஊழ்வினை என்பது தீயவை தீயதல்ல, நல்லதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க?
ஆமா ஆமா, இரண்டையும் குறிப்பிடலாம். நல்ல, நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் நல்ல வினைகள் எல்லாம் உங்களை நன்மையை வந்து திரும்பவும் வந்து சேரும், நன்மையான விஷயங்கள். அதே போல தீய செயல்களை நாங்கள் ஈடுபட்டால் தீமையான பலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் நினைக்கின்றேன்.
ஆணித்தரமாக கூறுகிறார் பாருங்க, வள்ளுவர் ஊழ் அதிகாரம் கூறும் கருத்துக்கள் முக்கியமா பாருங்க. ஊழ் என்ற அதிகாரத்திலேயே வள்ளுவர் செல்வம் முயற்சி அறிவு நன்மை தீமை நிலையாமை துறவு ஊழின் வலிமை என்ற கருத்துக்களை ஊழுடன் தொடர்புபடுத்தி கூறுகிறார். எனவே இவர் அதை ஒரு பொதுவான செய்தியாக, அவரது நடுநிலையாக இருக்கிற செய்தியாகத்தான் நமக்கு தெரிவிக்கிறார் என்று நாம் நிச்சயமாக நினைவு கொள்ள வேண்டும். முதல் இரண்டு குறள்களில் செல்வம் முயற்சி பற்றியும், மூன்றாவது குறளில் அறிவை பற்றியும், நான்காவது குறளில் செல்வத்திற்கும் அறிவிற்கும் உள்ள வேறுபாடு பற்றியும், ஐந்தாவது குறளில் நன்மை தீமை பற்றியும், ஆறாவது குறளில் செல்வ நிலையாமை பற்றியும், ஏழாவது குறளில் செல்வ நிகழ்ச்சி பற்றியும், எட்டாவது குறளில் துறவு பற்றியும், பத்தாவது குறளில் ஊழின் வலிமை பற்றியும் விளக்கப்படுகிறது. எனவே நாம் ஏதோ ஊழ்வினை என்றால் நமக்கு நல்லது நடக்கப் போவதில்லை என்ற நிலைக்கு வரக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்துகிறார் என்று நினைக்கிறேன் ஐயா.
ஆமாம், நாங்கள் பொதுவாக நடைமுறை வாழ்க்கையிலே பலர் அந்த ஊழ்வினை உறுத்துகின்றது என்று சொன்னால் அது தீய வினைகளை மட்டும்தான் கருத்தில் கொண்டு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. உண்மையில் அது அல்ல. என்ன, இரண்டு கருத்துக்களையுமே அது உள்ளடக்குகின்றது. நல்ல விடயங்கள், தீய விடயங்கள், ரெண்டு விடயங்களையும் ஊழ்வினையின் உள்ளடக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன,
இதையேத்தான் இலகுவடைகள் தன்னுடைய சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் பாருங்கள், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஊழ்வினை போற்றுதும் ஊழ்வினை போற்றுதும் என்று கூறுவார். அப்ப ஊழ்வினை என்பது கோவலன் என்பவன் பின்பு மறைக்கப் போகிறான், இறக்கப் போகிறான் என்பது நிச்சயம். ஆனால் அவன் செய்ததற்கு பலனாகத்தான் அவன் இறக்கிறான். மன்னன் செய்த தவற்றால் மட்டுமே அவன் இறக்கவில்லை என்பதை மிக தெளிவாக கூறுகிறார் பாருங்களேன். இதே கருத்துத்தான் திருவள்ளுவர் நமக்கு முன்வைக்கிறார் என்று நினைக்கிறேன்.
ஆமா, சரியான கருத்து தான். என்ன, கோவலன் உண்மையிலே மன்னனுக்கு அவன் பழைய ஊழ்வினையின் காரணமாகத்தான் அவ்வாறு அனுபவித்து தன்னுடைய இறப்புக்கு காரணமாக இருந்தான் என்ன?
ஆமாம், நிச்சயமாக மன்னனாக பார்த்து அவனை கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்று வா என்று நான் பிறழ்ந்து சொல்றான் என்ற சொன்னான் என்றாலும் அதன் நாக்கிலே ஊழ் வந்து விளையாடிருக்கிறது என்றுதான் நம் நினைவு பொருள் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா.
ஆமாம், எல்லாம் உண்மையிலே அந்த ஒரு உடைய ஒரு சரியான உடையமாகத்தான் அது எல்லோருக்கும் படுகின்றது.
அவனை கொண்டு வா, கோவலனை கொண்டு வா, கோவலனை கொன்று வா, பாருங்க ஒரே ஒரு எழுத்து பாறிவிட்டதால் அவனை கொன்று வந்து விட்டார்கள்.
ஆமா, கொன்று விட்டு வந்து விட்டார்கள்.
கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்று வா என்று ஊழ்வினை அவன் நாவில் இருந்து விளையாடி இருக்கிறது. எனவே அவனை கொண்டு விட்டார்கள் என்று சிலப்பதிகாரம் பேசுகிறது, நாம் பேசவில்லை. இவ்வளவு தெளிவாக ஊழ்வினை கருத்துக்களை நாம் ஒழுங்காக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்துங்க ஐயா.
ஆமாம், இது சரியான கருத்துக்கள். இந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் என்ன இறுதியாக சொல்லி முடிக்க விரும்புகிறீர்கள்?
இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டும், ஊழ் என்ற சொல்லை குறிக்க வள்ளுவர் தெய்வம் என்ற சொல்லையும் பயன்படுத்தி உள்ளார். பாருங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கு இல்லையா? சமணர்கள் ஊழை தெய்வமாக கருதும் கோட்பாடு உடையவர்களாக இருந்துள்ளனர். பல சமயங்களில் துன்பத்திற்கான காரணத்தை உணர முடியாத போது நம்மை நாமே ஆறுதல் செய்து கொள்ள பயன்படுத்தும் ஓர் எளிய சொல் ஊழ் இல்லைங்களா?
ஆமாம்.
இதையே தெய்வம் என்ற சொல்லாலும் இதனை குறிப்பிடுவது உண்டு என்ற கருத்தும் அரண் சேர்க்கிறது. எனவே வள்ளுவரால் கூறப்படும் தெய்வம் என்ற சொல்லிற்கு ஊழ்வினை என்பதே பொருள் கொள்ள வேண்டும் என்று பல திறனாய்வாளர்களும் பொதுவான கருத்தும் நிலவுகிறது என்பது என்னுடைய எண்ணம் ஐயா.
ஆமாம், அந்த வகையிலே நீங்கள் இறுதியான கருத்தையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பல திருக்களோடு சம்பந்தப்பட்ட ஊழ்வினை அதிகார தொடர்பிலே தெரிவித்த முக்கியமான கருத்துக்களுக்காக இன்றைய முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
நாம் அருந்துகின்ற குடிநீரை எவ்வாறு குடிக்க வேண்டும் என்பது தொடர்பிலே சில அறிவுரை ஒன்று எமது நேர்களுக்காக இதோ.
பசி தாகம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஆம், தாகத்திற்கு நீர் மிகவும் அவசியமாகிறது. இந்த நீரை குறைந்தளவு வீட்டில் ஆரோக்கியமாக குடிக்க வேண்டும் என்பதற்காக நாம் கொதிக்க வைக்கின்றோம். ஆனால் இந்த கொதிக்க வைத்த நீருக்குள் இருக்கும் ஆபத்து என்ன என்பதை பார்க்கலாம். சாதாரணமாக நாம் ஒரு முறை கொதிக்க வைத்து குடிப்பது மட்டும்தான் ஆரோக்கியமானது. அதே நீரை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைத்தோம் என்று சொன்னால் அதன் பின் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இதோ உங்களுக்காக. நீரானது 100 பாகை செல்சியஸில் தான் கொதிக்கவே ஆரம்பிக்கிறது. இதனால் அதனுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படும். இந்த செயல்முறையில் நீரில் இருக்கும் பல தாது பொருட்கள் வெளியேறி விடுகிறது. அதே நேரம் சில தீமை பயக்கக்கூடிய வாயுக்கள் கூட நீரில் இருந்து வாயுவாக கரைந்து வெளியேறி விடுகின்றன. இதனால் நீரானது நாம் குடிக்கும் தன்மைக்கு தகுந்த வகையில் தூய்மையாகி விடுகிறது. ஆனால் இதே நீரை மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைத்தோமானால் ஏற்கனவே நீரில் இருக்கின்ற நமக்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் கூட தீங்கு விளைவிக்கும் பதார்த்தமாக மாறிவிடுகிறது. பொதுவாக ஆர்சனிக், நைட்ரேட், புளோரைட் போன்ற ரசாயன பதார்த்தங்கள் தான் நமக்கு நன்மை பயக்கும் மினரல்களை விட அதிகமாக உருவாகி விடுவதால் நமது உடலுக்கு இது மிக கெடுதியை தந்து விடுகிறது. ஒரு முறைக்கு மேற்பட்ட தடவைகள் சூடாக்கிய நீரை நாம் அருந்தும் போது அதில் காணப்படும் உப்புகளான கல்சியம், குளோரைட் போன்ற உப்புகளால் சிறுநீரகக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் கொதிக்க வைக்கப்பட்ட நீரில் அதிகமாக இருப்பது முதலாவது நைத்ரேட்டுகள். இது மிக நச்சுத்தன்மை கொண்ட பொருளாக அந்த நீரை மாற்றிவிடுகின்றன. அதாவது நீரில் ஏற்கனவே இருக்கும் நைத்ரேட்டுகள் அதிக வெப்பப்படுத்தலின் போது நைட்ரோமைன் கரடினோஜன் எனும் நச்சு பொருளாக மாறிவிடுகிறது. இந்த நச்சு பதார்த்தத்தை நீரில் நாம் அருந்தினால் லுகோமியா, கருப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், தைராய்டு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஒரு தடவைக்கு மேல் சூடாக்கப்பட்ட நீரில் உருவாகும் ஆர்சனிக் எனும் நச்சு பொருள், இந்த ரசாயன பொருள் அதிக அளவில் உடலில் சேரும் போது இது நஞ்சாக மாற்றப்படுவதுடன் மட்டும் இல்லாமல் புற்றுநோய், இதய தசைகளில் பிரச்சனைகள், நரம்பு தொடர்பிலான பிரச்சனைகள், கருச்சிதைவு, குழந்தையின்மை பிரச்சனைகள் போன்றவற்றை ஏற்படுத்தும். உலக சுகாதார மையம் இந்த ஆர்சனிக் தொடர்பில் ஒரு கருத்தை சொல்லுகிறது. அதாவது குடிநீரை உலக மக்களுக்கு ஒரு சாபக்கேடாக மாற்றிவிடுகிறது இந்த ஆர்சனிக் என்பதுதான் அந்த கருத்தாக அமைகிறது. அடுத்ததாக ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் நீரை சூடாக்கும் போது உருவாகும் நச்சு பொருள் தான் புளோரின். இது நரம்பியல் நோய்களுக்கும் சிறுவர்களது அறிவுத்திறன் வளர்ச்சியை பாதிக்கும் தன்மையும் இது நரம்பியல் நோய்களுக்கு வித்திடுகிறது. அது மட்டுமில்லாமல் சிறுவர்களுடைய அறிவு வளர்ச்சியையும் இந்த புளோரின் பாதிப்படைய செய்து விடுகிறது. எனவே நாம் அருந்தும் நீரினை நமது சுகாதாரத்தின் நிமித்தம் ஒரு முறை மட்டும் சூடு பண்ணி அருந்தினால் நலமாக வாழலாம்.
இத்துடன் நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய